கர்த்தரின் அருமையான இந்த மாலை நேரத்திலும் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம். மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம்.
தன்னை உயர்த்துகிறவன்
தாழ்த்தப்படுவான்.
தன்னை தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான். இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுருக்கமாக ஒரு நல்ல சத்தியத்தை இங்கே சொல்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் எங்கிருந்து வருதுன்றதை சொல்றார். நம்ம வாழ்க்கையில உயர்கிறதும் அல்ல உயர்ந்த நிலைமையிலிருந்து தாழ்ந்து போகிறதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. சிம்பிளா ஒரே வார்த்தையில் அதற்கான ரகசியத்தை சொல்றாரு. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே போஸ்ட் பண்ணி தான் ஒரு பெரியவன் என்று சொல்லி தன்னை காட்டிக்கொள்ள நினைக்கிறவன் தாழ்த்தப்படுகிறான். ஆனால் ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி கொள்ள நினைக்கும் பொழுது அவனை தேவன் உயர்த்தி விடுகிறார். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இன்னைக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில உயர வேணும் நமக்கு ஆசை. எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற ப்ரொஃபஷன்ல அவங்கவுங்க இருக்கிற காரியத்துல உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய பிசினஸ்ல உயர்த்தப்படணும், நம்முடைய வேலையில உயர்த்தப்படணும், நம்முடைய வருமானத்துல உயர்த்தப்படணும், நம்முடைய பதவியில உயர்த்தப்படணும், இப்படி எல்லாத்துலயும் நம்ம உயர்த்தப்படணும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. உன்னை நீ தாழ்த்துங்கிற, உன்னை நீ தாழ்த்தினா நான் உன்னை உயர்த்துறேங்கிற கர்த்தர். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில உயர வேண்டும் என்று விரும்புகிறோம் எல்லாருமே, நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அது நல்லது, உயர வேண்டும் என்று நினைப்பது நல்லது. ஆனால் உயர வேண்டும் என்று நினைத்து நம்மளே உயர்த்த நினைக்கும் பொழுது அங்கதான் பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டவர் நீங்க அதுக்குதான் ஃபார்முலா கொடுக்கிறார். இப்படி நீ இருந்தீங்கன்னா நீ உயர வேண்டிய அவசியம் அது உன்னுடைய காரியம் அல்ல, நானே உன்னை உயர்த்துவேங்கிறாரு. ரொம்ப அழகா இருக்கு. நானே உன்னை உயர்த்திடுவேன். இப்படி இருந்தீங்கன்னா நானே உன்னை எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை நான் உயர்த்துவேங்கிறார். வேதத்திலே இப்படி தங்களை தாழ்த்தி உயர்ந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. பைபிள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு ஒரு 3 பேரை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். எப்படி அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு போனார்கள். இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த வேத சாட்சிகளை கவனித்து அவங்க எப்படி உயர்ந்தார்கள் என்பதை நம்ம வேதத்திலிருந்து கண்டிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் மிக முக்கியமான சில விஷயங்களை இந்த அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். 27 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் இப்ப நம்ம வாசிக்கலாம். முதலாவது
தானியேல் ராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை
ராஜாவுக்கு தெரிவிக்க
ஞானிகளாலும்
ஜோசியர்களாலும்
சாஸ்திரிகளாலும்
குறி சொல்லுகிறவர்களாலும்
கூடாது.
மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற
பரலோகத்தில் இருக்கிற தேவன்
கடைசி நாட்களில்
சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு
தெரிவித்திருக்கிறார்.
உம்முடைய சொப்பனமும்
உமது படுக்கையின் மேல்
உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவே
உம்முடைய படுக்கையின் மேல்
நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற
நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று
அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர்
சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும்
உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும்
எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல.
இந்த 30வது வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல.
அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும்,
அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும்,
உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை,
உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை
நீர் அறியவும்,
நீர் அறியவும்,
இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது,
இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது.
ராஜாவே
போதும். இங்கே பார்க்கும் பொழுது தானியேல் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் இப்பொழுது இருக்கிறான். யூதாவின் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் முடித்து யூதா தேசத்தை கர்த்தர் இந்த நேரத்திலே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் அதை அரசாண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது யூதாவிலிருந்து அநேக வாலிபர்கள், திறமையுள்ள வாலிபர்களை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு அரண்மனையிலே சேவிக்கும்படி அவர்களை அநேகரை கொண்டு போறான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் தானியேலும் ஒருவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதன் அரசராயிருந்தவன் நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சாரை நம்ம சிறுவயதிலே பாடத்திலேயே படித்திருக்கிறோம் இல்லையா, ஹிஸ்டரியிலேயே இருக்குது. இவன் ஒரு சரித்திர மனுஷன் மட்டுமல்ல, ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டத்திற்குட்பட்ட ஒரு பெரிய மனுஷன். இவன் உலகத்தில் பார்க்கும்போது சில நபர்கள் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க, அது நல்ல விஷயத்தில சில ஸ்பெஷலா இருப்பாங்க, சில கெட்ட விஷயத்திலும் ஸ்பெஷலா இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே தேவ திட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனாலதான் நான் ஏற்கனவே நான் இந்த எலெக்ஷன் விஷயத்தினோடு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒரு ராஜாவா ஏற்படுத்துகிறது எந்த மனுஷராலும் கூடாது. உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து அதற்கு அதிலே தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்றால் ஒரு பிளானோடு ஏற்படுத்துகிறார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சில நபர்கள் அவங்க எல்லாருமே காட்ஸ் பிளான்ல வந்தவர்தான். ஹிட்லர் மிக மோசமான ஒரு மனுஷன், ஜெர்மன்ல வெளிப்பட்ட மனுஷன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உலகமெங்கிலும் சிதறடிப்பதற்கு, அவர்களை அழிப்பதற்கு அதற்கான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதற்காகவே அவன் ஏற்படுத்தப்பட்டவன், தேவ திட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டவன். அதே மாதிரி அலெக்சாண்டர், இவரும் பார்க்கும் பொழுது சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மனுஷன், பெரிய திறமையான கிரேக்க ராஜா. இவன் தேவ திட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டவன். இந்த இந்த கனவு வரும் பொழுது இந்த சொப்பன தரம் தான் வருது, நான் எல்லாத்தையும் விளக்க முடியாது, சிம்பிளா சொல்றேன். அந்த கிரேக் அரசன் அலெக்சாண்டர், இவன் தேவ திட்டத்திலே கொண்டு வரப்பட்டவன். இந்த சொப்பனத்தில அந்த சிலையில் அதெல்லாம் வருது. இது போல ஒவ்வொரு நபர்கள், இப்ப நம்ம நம்ம நாட்களிலே பாத்தீங்களா, 80ஸ்ல ரஷ்யால கோர்பச்சேவ் கொண்டு வரப்பட்டார். அவன் தேவ திட்டத்தின்படி கொண்டு வரப்பட்ட மனுஷன். அவர்ல கோர்பச்சேவ்லாம் தேவ திட்டத்தின்படி ஒரு தேசத்தில ஒரு பெரிய அசைவை உலகத்திலே தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொண்டு எழுப்பின மனுஷர்கள் அவங்களை கோர்பச்சேவ்லாம். அப்போ பெரிய வல்லரசாக யுஎஸ்எஸ்ஆர் இருந்ததை கோர்பச்சேவை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, உடைகிறார். அதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சரித்திரத்துல மிக முக்கியமான சம்பவங்கள். 22 தேசத்தை உடைக்கிறதற்கு அதற்கென்றே எழுப்பப்பட்ட அந்த மனுஷன். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இதுல பார்க்கும் பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் தான் இதுல எல்லாத்துக்குமே தலையான மனுஷன். இவன் தான் இந்த சாம்ராஜ்யங்களுக்கு எல்லாம் முதல் சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட நிலைமையில் அவனை கர்த்தர் அந்த நிலைமையில உயர்த்தி வச்சிருந்தார். உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் படுக்கைக்கு போறானா, படுக்கைக்கு போகும் பொழுது இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தானா. தானியேல் சொல்றாரு, ராஜாவே 29வது வசனத்தில், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். படுக்கும் பொழுது யோசிச்சுட்டே படுத்தானா, நம்ம பெரிய ராஜாவா இருக்கிறோம், இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே படுத்தானா. அந்த நினைவுகளை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்த ராஜாவை எழுப்பும் பொழுது அவன் நினைக்கிற நினைவுகளை கூட அப்சர்வ் பண்றாரு. பாத்தீங்களா, ஒரு மனுஷன் அவன் இத்தனைக்கும் அவன் கர்த்தரை தேடின மனுஷனே கிடையாது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தவனும் கிடையாது. ஆனால் அவனை எழுப்பும் பொழுது கூட அவனுடைய நினைவுகளை கூட பாக்குறாரு. அப்ப ரொம்ப கவனிக்கணும், கர்த்தரை தேடாத ஒருத்தன் ஆனால் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன், அவனுடைய நினைவுகளை கூட கர்த்தர் அப்சர்வ் பண்ணி உடனே அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாருன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரை பின்பற்றுகிற நம்முடைய நினைவுகளை எந்த அளவுக்கு கர்த்தர் ரீட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிற நினைவுகள் கூட பல நேரத்தில் ஜபங்களாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். உண்மை, நான் நிறைய நேரத்தில் பார்த்திருக்கேன், உடனே நினைப்போம், நான் நினைப்பேன் இப்படி நிஜமா பார்த்தா அது அப்படியே கரெக்டா அந்த காரியம் நடக்கும், அது இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படி மனசுல நினைச்சா அது அப்படியே கரெக்டா வந்து நடந்துடும். உடனே அது நினைச்ச பிறகு அது கரெக்டா நடக்கடா நடக்கும், ஜெபிச்சே இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை கூட ஜெபங்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். சரி, அது இங்க சப்ஜெக்ட் இல்ல. இவன் இப்படி நினைத்து கொண்டு படுக்கும் பொழுது இவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இவன் ஒரு பெரிய ராஜா, அந்த சொப்பனத்தை கண்டானே தவிர அந்த சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு மறக்கடிச்சிட்டார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கும் பொழுது அந்த சொப்பனம் நமக்கு என்னைக்குமே தெளிவா தெரியும். இந்த உலகத்துல சொப்பனங்கள் மூன்று விதத்துல வரும். இத நீங்க பிரசங்கி 5 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். படிக்கிறீங்களா? சரி, படிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும்.
7வது வசனத்தை வாசிக்கலாம்.
அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும்.
போதும், நீ தேவனுக்கு பயந்துரு. முதலாவது பார்க்கும்போது அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்குது. சம்மந்த சம்பந்தம் இல்லாம ஒரு கனவு வரும், புரியுதா? சம்மந்த சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒன்னு வரும். இதுல பார்க்கப்படுது நமக்கு வர நிறைய சொப்பனங்கள் வந்து மாயையா இருக்குது. அது வந்து யூஸ்லெஸ், அது வந்து என்ன செய்யும், அது பெருசா கன்சிடர் பண்ணவே கூடாது. இப்படி பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா எல்லாத்தையும் கூட குழப்ப கூடாது. அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்குது. ரெண்டாவது, தொல்லையின் திரட்சியினாலும் சொப்பனம் வரும். நம்ம ஏதாவது போட்டு ஃபீல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குழப்பிக்கிட்டே நம்ம படுத்தோம்னா அந்த குழப்பிக்கிட்டே படுக்கிறது நமக்கு கனவுல வந்து நிற்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த திடீர் நமக்கு வரும், நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு நம்ம படுப்போம், படுத்த பிறகு நமக்கு கனவுல வரும். இன்னைக்கு வீட்டுக்கு போனோம், நாங்கள் சோஃபி பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், பேசிட்டு இன்னைக்கு மதியானம் கொஞ்சம் படுத்தேன், என் கனவுல சோஃபி வந்து நின்னாப்ல. நீ மத்தியானம் எதுக்கு சொல்றா? இதான் தொல்லையின் திரட்சியில வருது. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசிட்டு நம்ம யோசிச்சுட்டு என்ன செய்வோம், நம்ம படுப்போம். அவ படுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, கனவுல வந்து நம்ம ஏதாவது சொல்லிட்டு நிற்பாங்க. அப்ப சில விஷயங்கள் இப்படி வரும், இதான் தொல்லையின் திரட்சியில வருது. நம்ம ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறோம், ஏதாவது ஒண்ணு பேசுறோம், அது அப்படியே வந்துடும். அப்ப இது ரெண்டாவது விதம். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சொப்பனங்கள், இதுதான் அர்த்தம் உள்ளது. இதுல கர்த்தர் நமக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாருன்னா அந்த சொப்பனத்துக்கு தெளிவா நமக்கு தெரியும், யார் வந்தாங்க, என்ன பேசினாங்க, எப்படி நடந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கிளியரா தெரியும், என்னென்ன பேசணும் கிளியரா தெரியும். இது தேவன் கொடுக்கும் சொப்பனம். இப்ப அந்த சொப்பனத்துல எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல சொப்பனத்தை கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிறார், தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் கொடுக்கிறார். புரியுதா? இந்த நேபுகாத்நேச்சர் எப்படிப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆனால் பின்பற்றுகிறவன் கிடையாது, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நேபுகாத்நேச்சருக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். அவன் பின்பற்றுகிறவனா இருப்பானால் அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பின்பற்றுகிறவனா இல்லாதபடியினாலே அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவனுக்கு தெரியல. இதுல என்ன ஒரு டிராஜடினா, இந்த இடத்துல கர்த்தர் இந்த சொப்பனத்தை வச்சு ஒரு மாஸ்டர் பிளானோடு நடத்திட்டு இருக்கிறாரு, ஒரு பெரிய மூவ் பண்றாரு. அந்த மூவுக்காக அந்த சொப்பனத்தையும் கர்த்தர் மறக்கடிச்சிட்டார். அதை வச்சு ஒரு பெரிய மூவ் அவருடைய பிளான்ல இருக்குது. ஆகையினாலே கர்த்தர் அந்த சொப்பனத்தையும் மறக்க வச்சிட்டார். காலையில் எழுந்திருக்கிறான், என்னமோ பார்த்தமே, ஆனா என்ன பார்த்தோன்னு அவனுக்கு குழம்பிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நேபுகாத்நேசருடைய காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நம் நாட்களை விட அந்த நாட்கள்ல இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட பார்த்தா தெரியும். 27வது வசனத்துல பாருங்க, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறை பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளால கூடாது, ஜோசியரால கூடாது, சாஸ்திரிகளால கூடாது, குறி சொல்லுகிறவர்களால கூடாது. இப்படிப்பட்டவங்கள தான் கூட வச்சிருக்கிறாங்க, ஜோசிகாரங்க, குறி சொல்லுகிறவங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் அன்றைக்கும் என்ன செய்யறாங்க, ராஜாக்கள் தங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஜோசிகாரங்களும் குறி சொல்லுகிற இவங்கள கூட வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, அரசாட்சியை இன்னைக்கு அப்படிதான் செய்யறாங்க, அன்னைக்கும் அப்படிதான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சொப்பனத்திற்கான விளக்கத்திற்கு தன்னை சுற்றிலே வைத்திருக்கிறதான இப்படிப்பட்ட நபர்களால் அவனுக்கு விளக்கம் கிடைக்கல. ஏன்னா சொப்பனத்தை சொன்னால் அவங்க ஏதாவது உனக்கு அதை சொல்லிடுவாங்க. இப்ப சொப்பனமும் தெரியாத காரணத்தினாலே அவன் தடுமாறுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடைசியில சடனா ஒரு முடிவெடுக்கிறான், இவங்களெல்லாம் இத்தனை நாள் வச்சிருந்தது வேஸ்ட்ங்கிறது இப்பதான் புரியுது அவனுக்கு. சொப்பனத்தை சொன்னா கதையை சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி கதையை ஓட்டிடுறாருங்க. ஆனா இப்ப சொப்பனம் மறந்து போனவருக்கு சொப்பனத்தை சொல்லு, அதன் அர்த்தத்தையும் சொல்லுன்னு நினைக்கும் பொழுது ஒருத்தரால சொல்ல முடியல. இப்பதான் தெரியுது இவங்க எல்லாம் கதை விட்டு இருந்தாங்க. உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான், தேசத்தில் இருக்கிற ஞானிகள், கல்தையர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஜோசியர்கள் எல்லாத்தையும் கொண்டு போடணும் அப்படின்ட்டான். அப்ப கொண்டு போடணும் வரும்பொழுது ஞானிகள் லிஸ்ட்ல யார் இருக்கிறானா, தானியேல் இருக்கிறான். இவன் குறி சொல்லுகிறவன் அல்ல, இவன் ஜோசியக்காரன் அல்ல, ஆனா இவன் ஞானி லிஸ்ட்ல இருக்கிறான். ஆகினால் இந்த தானியேலுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் ராஜாவின் இடத்திலே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க, டைம் கேட்டுட்டு இவர்கள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. வாசிக்கலாம் முதல் அதிகாரத்திலே 16வது வசனத்தில் வாசிக்கலாம்.
அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும்,
இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும்,
ஞானத்திலும்,
ஞானத்திலும்,
அறிவையும்,
அறிவையும்,
சாமர்த்தியத்தையும் கொடுத்தார்,
சாமர்த்தியத்தையும் கொடுத்தார்.
தானியேலை,
தானியேலை,
சகல தரிசனங்களையும்,
சகல தரிசனங்களையும்,
சொப்பனங்களையும்,
சொப்பனங்களையும்,
அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்,
அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றினார். இல்லையா, இப்போ இந்த 4 பேர் கர்த்தருக்கு பிரதிஷ்டை உள்ளவங்களா, இந்த இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இந்த 4 பேருமே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க ராஜா கிட்ட டைம் கேட்டு தேவ சமூகத்தில் இவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் இவங்களுக்கு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த நிலைமையில இப்படி ஞானத்தை பெற்ற இவர்கள் சாதாரணமா அந்த ஞானத்தை பெறல. இவங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப ஒரு கமிட்டடா இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கர்த்த தானியேலுக்கு விசேஷ ஞானம் இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் அர்ப்பணிக்கப்பட்டவன். ராஜா இவர்களுக்கு நல்ல உணவுகளை வைத்திருக்கிறான், தன்னுடைய மெனுவை கொடுத்தான். முதல் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்,
தான் உண்ணும் போஜனத்திலேயும்,
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும்,
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும்
தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். சரியா, இங்கே பார்க்கும் பொழுது ராஜா இவர்களுக்கு ஸ்பெஷல் மெனு, தான் உண்ணும் போஜனம், தான் குடிக்கும் திராட்சை ரசம், ஃபர்ஸ்ட் கிரேட் அவங்களுக்கு கொடுத்தான், பெஸ்ட் ஃபுட் அவங்களுக்கு நியமிச்சு வச்சிருந்தான். ஆனால் இந்த ராஜா கொடுக்கிறதான இந்த சிறந்த உணவுகளில் சிலது இவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது. இவர்களுக்கு வேத பிரமாணம் இருக்கிறது, ஆனா பாபிலோனியர்களுக்கு அது கிடையாது. இவர்களுக்கு வேத பிரமாணம் இருக்குது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, அசை போடுகிறதும் விரிகுடம் உள்ளதை மட்டும்தான் நீ புசிக்கணும்னாரு. ஆனால் ராஜாவின் போஜனத்திலே பார்க்கும் பொழுது இவைகள் அல்லாத போஜனங்கள் அதில் இருந்திருக்கும். முயல் இருந்திருக்கும், பன்றி இறைச்சி இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். அப்ப இதை புசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தான் குற்றவாளியாகி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிறதில் இவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. இப்படி இருந்துதான் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த நாலு பேர் இவ்வளவு கமிட்டடா இருந்திருக்கிறாங்க சாப்பாட்டு விஷயத்துல, எல்லாத்திலையும் அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயந்து சாப்பிடுற விஷயத்துல கூட கர்த்தருக்கு பயந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்ப இவங்க லைஃப்ல பாருங்க எல்லாத்துலயும் எவ்வளவு எப்படி இருந்திருப்பாங்க, சாப்பாடுல விஷயத்துல கூட கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனாலதான் கர்த்தர் அவங்களுக்கு நாலு பேருக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்தாராம். அதில் குறிப்பாக தானியருக்கு சகல சொப்படங்களையும் காரியங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடிய அறிவை கர்த்தர் கொடுத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் கர்த்தர் இந்த தானியல் மற்றும் சாத்ராக் மேஷக் ஆபேத்னகியோ ராஜா கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு இவர்கள் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் தானியல் வந்து சொல்றான், அருமையாய் சொல்லுகிற அந்த வார்த்தை, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீ அறியவும் இந்த மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஏற்கனவே தேவன் விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் சாதாரணமா வரல, இவனுடைய டெடிக்கேஷனை பார்த்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஆனா இவன் சொல்லியிருக்கணும், என் ஆண்டவரிடத்துல நான் இவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கிறேன், அதனால எனக்கு இவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அது நிமித்தமாக என்னால் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும், இதுதான் உண்மை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஞானத்தினால நான் இதை சொல்லல, உமக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும்னு அவர் விருப்பப்படுறதுனாலதான் எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த இடத்துல அவன் தன்னை எந்த விதத்திலேயும் உயர்த்தாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறான். உண்மையை அவங்க சொல்ல போனால் அவங்க இதான் சொல்லியிருக்கணும், நான் அவ்வளவு டெடிக்கேட்டடா நான் இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இதை, அதான் உண்மை, நான் இவ்வளவு சின்சியரா கர்த்தரை தேடுறேன், அதனாலதான் எனக்கு இந்த ஞானம், நான் இவ்வளவு தூரம் என் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு இந்த அறிவு, இதுதான் உண்மை. இந்த உண்மையை கூட சொல்லி தன்னை உயர்த்தி விடாதபடிக்கு அவர்கள் ரொம்ப தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான், இந்த சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த ரகசியத்தை உங்களுக்கு தெரியப்படுதுன்னு ஆசைப்படுறாரு, அதனாலதான் எனக்கு வெளியில இது வந்துச்சு. நீங்க நம்முடைய லைஃப்ல சொல்ற நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கூட மிகவும் ஜாக்கிரதையோடு நம்மை உயர்த்தாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். புரியுதா, நம்மை தாழ்த்துகிறது கர்த்தர் கவனிக்கிறார். இதுல வந்து இவன் உயர்த்துகிறதால ஒண்ணு கெட்டதில்லை, அவன் செஞ்சதான் சொல்லியிருக்கலாம், ஆனால் தான் மறைக்கப்பட வேண்டும், கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் என்கிறதுல மட்டும் கவனமா இருந்ததுனாலே கர்த்தர் அவர்களுக்கு மேன்மையை கொடுத்தார். இந்த தானியனுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த மேன்மை வாசிக்கலாம். ஆறாம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆறாம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாம், முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு,
ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு
தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்,
தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான்.
அப்ப பாருங்க, தானியேலுடைய லைஃப்ல பார்க்கும் பொழுது 120 தேசாதிபதிகள், அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், அந்த 3 பிரதானிகளில் தானியேலும் ஒருவனாய். கர்த்தர் அவனை அந்த அளவுக்கு உயர்த்தினார். ஒரே ரீசன், அவன் தன்னை தாழ்த்தினான், ஆண்டவரை மட்டும் உயர்த்தினான். நல்ல கவனிக்க, நம்ம வாழ்க்கையிலே சில விஷயங்கள் உங்களுடைய ஜபத்தினால வந்திருக்கலாம், உங்களுடைய பிரயாசத்தினால வந்திருக்கலாம், உங்களுடைய கமிட்மெண்ட்னால வந்திருக்கலாம், ஏதோ அதுக்கான பிரயாசத்தை எடுத்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் இப்படி கஷ்டப்பட்டு ஜெபிச்சு எனக்கு இது நடந்துச்சு, அதை கூட நம்ம உயர்த்தக்கூடாது. என் ஆண்டவர் எனக்கு கிருபையா இந்த காரியத்தை செய்தார், என் ஜபத்தினால இது வந்ததுன்னு சொல்வது கூட அங்கேயும் நம்மை, நாம் ஒரு ஜெபிக்கிறவனாய் நம்மை உயர்த்தி காட்டுகிறதற்கு அது எதுவாகிறது. இல்லையா? நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம செஞ்சிருப்போம், அதுல காரியம் தான் இருக்கும், அதான் உண்மை. ஆனாலும் கூட சொல்லுகிறேன், என்னைக்குமே நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தாமல், மேன்மைப்படுத்தாமல், ஆண்டவருடைய கிருபையை மேன்மைப்படுத்துவதுதான் நாம் உயர்த்தப்படுவதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. ஆமேன். ரொம்ப முக்கியம். ஆனால் பல நேரத்தில் அதை நம்ம தெரியாம செஞ்சிருவோம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபிச்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஒண்ணுமே கிடையாது. நாம் என்னதான் செஞ்சாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய கிருபை, நம்மை மேன்மைப்படுத்துவது அவருடைய கிருபை. அதனால என்னைக்குமே ஆண்டவரை மட்டுமே உயர்த்துவதில் கவனமா இருக்கணும். இரண்டாவது இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 3:12 வாசிக்கலாம். 3:12
பேதுரு அதை கண்டு,
பேதுரு அவர்களை கண்டு
ஜனங்களை நோக்கி,
ஜனங்களை நோக்கி,
இஸ்ரவேலரே,
இஸ்ரவேலரே,
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன?
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன?
நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது,
நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது,
எங்கள் சுய பக்தியினாலாவது,
எங்கள் சுய பக்தியினாலாவது
இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன?
இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன?
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய,
தேவனாகிய
நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார்,
நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். போதும். எவ்வளவு பெரிய ஒரு அவுட்ரைட் மிரக்கல் நடக்குது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க போறாங்க. இவங்க ஜெபிக்க போகிறதான நேரம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஜெப வேளையாகிய 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று முதல் வசனம் சொல்லுது. 9:00 வேளை என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, மத்தியானம் 3:00. 9:00 வேளை என்பது மத்தியானம் 3:00 குறிக்கும். புரியுதுங்களா? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா உங்களுக்கு தெரியல, ஞாபகப்படுத்துறேன். யூதர்களுடைய டைம் கால்குலேஷன், இந்த மணிவேளை அப்படின்னு பைபிள்ல வரும்பொழுது, அந்த மணிவேளை என்பதை இவர்கள் பகலுக்கு, பகலையும் இரவையும் ஒரு நாளை இரண்டாம் முதலாவது பிரிப்பாங்க. ஒரு நாளை முதலாவது இரண்டா பிரிப்பாங்க. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகல், சாயங்காலம் 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் இரவு. அதே போல இரவை 4 ஜாமங்களா பிரிப்பாங்க. 4 ஜாமங்கள் ஒரு இரவு 6 மணியிலிருந்து அடுத்த 6 மணி வரைக்கும் 4 ஜாமமா பிரிப்பாங்க. 6-9 முதல் ஜாமம், 9-12 ரெண்டாவது ஜாமம், 12-3 மூணாவது ஜாமம், 3-6 நான்காவது ஜாமம். அப்ப 4வது ஜாமத்திலே இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வந்தார். அப்ப 3-6 அந்த டைம்ல அப்ப இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வந்தார். அடுத்தது இந்த மணிவேளை அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 வந்து அவங்களுக்கு 0 hour, 6 0, 7 காலை 7:01 அப்படி பார்க்கும் பொழுது, 9:00 வேளைன்னு வரும்போது எது வருதுன்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலம் 3:00. அப்ப அந்த சாயங்காலம் 3:00 இவங்க ஜெபிக்க போறாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான நேரம் எதுனா அந்த நேரம் தான் இல்ல. காலையில ஃப்ரெஷ்ஷா ஜெபிச்சிடலாம், நைட்டு கூட ஜெபிச்சிடலாம். மதியானம் சாப்பிட்ட பிறகுதான் எப்படிப்பட்ட ஆளுக்கும் முடியாது, போக தள்ளும், கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தை இவங்க ஜெபிக்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது இவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே, நான் எப்பவுமே சொல்லுவேன், தி பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவர்கிட்ட தான் கத்துக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகாக செய்யறவர் அவர் தான். எந்த டைம்ல எதை செய்யணுங்கிறத ரொம்ப கவனமா சொன்னார், செய்யறாரு. ஒரு நாள் நான் சன் டிவியில ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல ஒரு நாள் டிஸ்கஷன் ஓடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஸ்கஷன் ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி டைம் மேனேஜ் பண்றதுன்றது அதுல டிஸ்கஸ் பண்றாங்க. அவசியமானதா அவசரமானதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு சில விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு வேலை எடுத்துக்கிறோம், இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். அவசியமானது இன்னைக்கு, நாளைக்கு காலையில் இந்த வேலை போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். நமக்கு நிறைய வேலை இருக்கும், இந்த வாரத்தில் செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கும். நாளைக்கு எதை செய்யறது, ஒரு பத்து வேலை இருக்கும், நாளைக்கு எதை செய்யறது, நாளானிக்கு எதை செய்யறது, இதை நாளைக்கு வச்சுக்கலாமா அதை நாளைக்கு வச்சுக்கலாமா, நமக்கு ஒரு குழப்பம் வரும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம மைண்ட்ல ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இது அவசியமானது அப்படின்னு சொல்லி நாளைக்கு செய்யறோம். அந்த அவசியமானதுதான் நம்ம நினைக்கிறோமே தவிர அது அவசரமானதான் நம்ம நினைக்கிறோமான்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம பெரிய தப்பு போடுறோம் இந்த விஷயத்துல. அவசியமானது ஒன்று எடுப்போம், ஆனா அது அவசரமானதா இருக்காது, அது நாளைக்கே செஞ்சாக வேண்டியதா இருக்காது. அவசியம்தான், உங்ககிட்ட நீங்க செய்ய வேண்டிய ஒரு பத்து விஷயம் இருக்குதுன்னா அந்த பத்து காரியமும் அவசியமானது தான், ஆனா அந்த பத்துல எது அவசரமானது என்பதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். புரியுது உங்களுக்கு? ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு நம்ம வந்து அவசியமானதுன்னு பத்துமே அவசியமானதா இருக்கும், அவசரம் இல்லாத ஒன்றை பிடிச்சி நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அவசரமான ரொம்ப முக்கியமான, அப்ப வந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒன்று மிஸ் ஆயிடும். அப்ப நம்ம நினைப்போம், ஏன் இதை செய்யல, அப்ப இதை யார் செய்யறது, நம்ம தான் செஞ்சாகணும், இது யார் செய்யறது, நம்ம தான் செஞ்சாகணும். ஆனா இது அவசரமானதான் இன்னைக்கு செய், அவசரம் இல்லைன்னா அதை நாளைக்கு செய். இயேசு கிறிஸ்து அதை ரொம்ப கரெக்டா இருந்தார். பிரீச் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜனங்கள் இருக்கும் போதெல்லாம் கரெக்டா பிரீச் பண்ணிட்டாரு, அந்த நேரத்தில் அவர் எதுவும் தூங்கல. பிரயாணம் பண்ணும் பொழுது அவர் பிரசங்கிக்க முடியாது, அந்த நேரத்தில் தலகாலையும் எடுத்துட்டு போய் போட்டு படுத்து தூங்கினாரு. படகு பிரயாணத்தில் என்ன செய்யாரு, தலையனை எடுத்துக்கொண்டு படுத்து தூங்கினா பிளான் பண்ணிட்டாரு முதல்லயே, இந்த டிராவல்ல நம்ம தூங்கிடணும்னு. அப்போ ஏன் அந்த இடத்துல தூங்க நினைச்சாரு, அவரு மனுஷன் தான், ஒரு பக்கத்தில் 100% தெய்வம், 100% மனுஷன். அப்ப 100% அவருக்கு மனுஷிகம் ஒன்று இருக்கிறதுனால தூக்கன்றது அவருக்கும் அவசியமா இருந்துச்சு. ஆகையினாலே அந்த தூக்கத்தை பிரசங்கிக்கிறதற்கோ மற்ற ஜெபிக்கிறதற்கோ சூழ்நிலை இல்லாத நேரத்தை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணாரு. எவ்வளவு அழகாக மேனேஜ் பண்றாரு பாருங்க. ஜனங்கள் இருக்கும்போது பிரசங்கிச்சாரு, ராத்திரி நேரத்தில் மலை மேல ஏறி பிரசங்க முடியும், அந்த நேரத்தில் ஜெபிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ராத்திரி நேரத்தை ஜெபிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு, பிரயாண நேரத்தை தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எல்லாரும் ஒரு விதத்தில் போகும்போது இவர் ரிவர்ஸ்ல போயிட்டு இருந்தாரு. ஏன்னா எல்லாரும் போல போன வச்சுங்க தெரிய வராது. எல்லாரும் தூங்குற நேரத்தில் இவரும் தூங்கி, எல்லாரும் முடிக்கிற நேரத்தில் இவரும் முடிச்சு, எல்லாரும் பிஸியா இருக்கிற நேரத்தில் இவரும் போய் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்தை கேட்கறது யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ எல்லாரும் அவைலபிளா இருக்கிற நேரத்தை கரெக்டா அவர் வந்து ஊழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யாருமே அவைலபிளா இல்லாத நேரத்தை தனக்கு பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு, தூங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சீஷர்களை தூங்க வச்சுட்டு இவர் தனியா ஜெபிக்கிறதுக்கு போயிட்டாரு, கரெக்டா மேனேஜ் பண்ணாரு. அதையெல்லாம் இவங்க இயேசு கிறிஸ்துவிட்ட கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த 3 மணிக்கு பகல் 3:30 மணிக்கு எல்லாருமே தூங்குற நேரம், ஜனங்கள் வெளியில் நடமாட்டம் இல்லாத நேரத்தை இவங்க ஜெபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஜெபிச்சுட்டு சாயங்காலத்துல ஜனங்கள் எல்லாரும் வெளியில வரும்போது இவங்க போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்க இருக்கும்போது எவ்வளவு அழகான மேனேஜ் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் இவங்க. அப்ப அந்த 3 மணிக்கே ஜெபிச்சாங்கன்னா மத்த நேரத்தில் கண்டிப்பா நல்லா ஜெபிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கிறாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. பிறவி சப்பானி ஒருவன் அந்த தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிச்சை கேட்கிறான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை பிடிச்சு தூக்கி எழுப்பிட்டாங்க. அற்புதமான சுகம். இவன் ஏற்கனவே 40 வயது உடையவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாங்க. ஜனங்கள்லாம் பிரமிச்சு போய் இவங்களை பாக்குறாங்க, யார் இவங்க, இப்படி பிரமிச்சப்பானே ஒரு மனுஷன் அப்படியே எழுப்பி நடக்க வச்சுட்டாங்களே என்று அதிசயமா பாக்குறாங்க. அவர்களுக்கு இவன் சொன்ன பதில் தான் இது, இவனை எழுப்பினது எங்க சுய சக்தியும் இல்லை, சுய பக்தியும் இல்லை, ஆனா இவன் உண்மையிலேயே பக்தி உள்ளவர்கள் இல்ல, உண்மையிலே பக்தி உள்ளவர்கள். ஆனா இவ சொல்றாங்க, இது சுய சக்தியும் அல்ல, சுய பக்தியும் அல்ல. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவனுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அதனால இது நடந்துச்சுதான். எவ்வளவு பெரிய ஒரு மிரக்கல் நடந்திருக்குது, ஆனா இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்க பக்திக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுடைய சக்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது பிதாவுக்கும் குமாரனுக்குரிய விஷயம் தான். இல்ல என்ன அழகா சொல்லிட்டான், இது பிதாவுக்கும் குமாரனுக்குரிய காரியமே தவிர எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். ஆனா இன்னைக்கு நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது எவ்வளவு தூரம் இதுக்கு கிறிஸ்தவம் விலகி போய்விட்டது. ஒருவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான், அவன் மேடையில் வந்து கத்தரை மகிமைப்படுத்துறான், ஆனா அவனை பிடிச்சு யார் ஜெபிச்சு இதை உனக்கு நடந்துச்சு சொல்லு அப்படின்னு பிடிச்சு இயேசு கிறிஸ்துவ பின்னால தள்ளிட்டு அவங்க முன்னால் வந்து நினைக்கிறான் இல்ல, அது எவ்வளவோ விலகி போயிடும். அற்புதத்தை பெற்றவர் இயேசுவை மகிமைப்படுத்த நினைச்சாலும் அவன் வாயடைச்சு அவனை பின்னால் இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டு தங்களை முன்னால் நிற்க வேண்டிய நினைக்கிறது. எவ்வளவு தூரம் வேதத்திற்கு விலகி போய்விடுகிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது பரலோகத்தில் நமக்கு பலன் இல்லாம போயிடும். என்ன ஊழியர் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். அப்ப இவனுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த பேதுருவுக்குள்ள இந்த ஒரு அபிஷேகம் இருந்துச்சு? ஏன் இந்த யோவானுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்துச்சு? ஏன் இவர்களை கர்த்தர் தொடர்ந்து அவங்களை பயன்படுத்தினார்? ஒரே ரீசன் என்னன்னா, தங்களை மறைத்து பிதாவையும் குமாரனை மட்டுமே வெளிப்படுத்த. இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடந்த பிறகும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். இதுதான் ரீசன் தான், முடிஞ்சு வச்சு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், கர்த்தரை மட்டுமே உயர்த்தி நம்மை மறைப்பது நம்முடைய உயர்வுக்கான வழி, அதுதான். அல்லேலூயா. ரொம்ப அருமையான விஷயம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். தானியேலுக்குள் அவ்வளவு ஞானம் இருந்தது, அது அவன் தன்னுடைய டெடிக்கேஷனால சம்பாதிச்சான். ஆனால் அதை அவன் வெளியில சொல்லல. இவங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை இருந்தது, அதனால இப்படி வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஆனால் அதை அவங்க சொல்லல, பிதாவும் குமாரனும் தான் காரணம் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு ஒரு அருமையான காரியம். மூணாவது இன்னொரு மனுஷனை காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது,
நீர் யார் என்று கேட்டபொழுது
அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னை யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள்.
நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்ல பின்னை யார், நீ எலியாமா என்று கேட்டார்கள்.
அதற்கு நான் அவன் அல்ல என்றான்.
நான் அவன் அல்ல என்றான்.
நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள்.
நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள்.
அதற்கும் அல்ல என்றான்.
அதற்கும் அல்ல என்றான்.
அவர்கள் பின்னும் அவனை நோக்கி நீர் யார்,
நீர் யார்,
என்னை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன்,
கர்த்தருக்கு
வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும்
அல்ல,
தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால், ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
நான்
ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார்.
அவர் எனக்கு பின்வந்தும்
என்னிலும் மேன்மையுள்ளவர் அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான்.
இந்த யோவான்ஸ்தானுடைய வாழ்க்கை மிக உன்னதமான வாழ்க்கை. அவனுடைய ஆயுசு நாட்கள் 30.5 வருஷம் 6 மாசம் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்துக்கு 33.5 வருஷம், இவருக்கு 30.5 வருஷம் தான் வாழ்க்கை. இந்த 30.5 வருஷத்துல 30 வருஷத்தை ஜெபத்துல செலவிட்டான். 30 வருஷம் தன்னை ரெடி பண்ணிட்டான். லாஸ்ட் 6 மந்த்ஸ் 6 மாசம் ஓடிய செஞ்சான். அந்த 6 மாசத்தில் அவன் சாதித்தது மிகப்பெரிய காரியம். உண்மையா சொல்றேன், இந்த யோவான் ஸ்நானகனுடைய லைஃப், அவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு தேவப்படைகள் குறிப்பாய் ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக தியானிக்கிறோம். இவனை போல தன்னை மறைத்து கொண்டவன், இவனை போல தன்னை தாழ்த்தினவன், இவனை போல் கர்த்தரால் உயர்த்தி பேசப்பட்டவன் யாருமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் தன்னை தாழ்த்தினானோ அந்த அளவுக்கு அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஜஸ்ட் 30.5 வருஷம் வாழ்க்கை தான். இவன் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அப்பொழுது பரிசேயர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், யார் இவன் திடீர்னு வந்தான், ஏதோ ஒரு ஒட்டகமையருடைய சரிச்சிட்டு இருக்கிறான், பார்த்தா காட்டு மனுஷன் மாதிரி இருக்கிறான், திடீர்னு ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்றான், மனம் திரும்புங்கிறான், ஜனங்கள் எல்லாரும் இவன் பின்னால் ஓடுறாங்க, இவன் பார்த்த படித்தவனாம இல்லை, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணியும் இல்லை, காட்டு மனுஷன் மாதிரி இருக்கிறான். ஆனால் இவன் பின்னால இப்படி ஜனங்கள் ஆயிரம் ஆயிரமாய் ஓடுறாங்களே, இவன் யார், எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எல்லாம் தடுமாறிட்டாங்க அவன் பின்னால போற கூட்டத்தை பார்த்து. ஏன்னா 30 வருஷம் ஜெபம் அங்க பேக்கப் இருக்குது, 30 வருஷத்தின் ஜெபம் அங்க இருந்ததுனால ஜனங்கள் அவன் பின்னால் அப்படி அலமோதிட்டு ஓடினாங்க. அப்பொழுது ஆட்களை அனுப்பி கேட்கிறாங்க, அவ யாருன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ஆட்கள் அனுப்புறாங்க பரிசேயர்கள். அந்த பரிசேயர்கள் போய் கேட்கும் பொழுது அவன் சொல்ற பதில் ரொம்ப அருமையான காரியம். நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதன்படி, ஃபர்ஸ்ட் நான் கிறிஸ்து அல்ல. நான் நீர் யாருன்னு கேட்டாங்க, இவன் யார் இல்லைங்கிறான். எவ்வளவு பாருங்க, நீர் யாருன்னு கேட்டதுக்கு நான் கிறிஸ்து அல்ல நீன் பதில் இவன் சொல்லணும். இதுல என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, நீர் யார் என்று கேட்டார்கள், மனசுக்குள்ள இவங்களுக்கு இவன் கிறிஸ்துவா இருப்பானோ, இவர் ஒரு கிறிஸ்துவா இருப்பாரோ, இவர் தான் ரட்சகராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு, அது வந்தவங்களுக்கு ஒரு எண்ணம், இவர் தான் கிறிஸ்துவா இருப்பாரோன்ற ஒரு மைண்ட்ல வச்சுட்டு கேட்கிறாங்க நீர் யாருங்கிறாங்க. இவன் அவனுடைய இருதயத்தை அவன் அறிந்தவன், இவன் ஒரு ப்ராஃபட், அவன் பெரிய தீர்க்கதரிசி. உடனே அவங்க மனசுல இருக்கிற காரியத்துக்கு பதில் சொல்றான், தான் யாருன்னு சொல்லாம தான் யார் இல்லைங்கிறான், தான் கிறிஸ்துவ அல்ல. அவங்க மனசுல இருக்கிற தன்னை குறித்தவங்க தன்னை விட ஒரு மேன்மையான ஒரு எண்ணத்தை தங்கள் இருதயத்தில் வச்சிருக்கிறாங்க. அவன் பேசாம இருந்தானே இவனை கிறிஸ்துவ நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் பேசாம நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு பேசிதான் வச்சுது, ஓ இவர் தான் கிறிஸ்துன்னு போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இமேஜ், தன்னை விட தன்னை ஒரு மேன்மையான இமேஜுக்குள்ள அவன் போய்விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு அதை தடுக்கிறான்.
நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால்,
நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால்,
வருகிறவனாகிய எலியா இவன் தான்,
வருகிறவனாகிய எலியா இவன் தான். இது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொன்னார். கேக்குறாங்க, நீர் எலியாவான்னு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே அங்க பின்னால சொல்ற, மத்தேயு சுவிசேஷம் சொல்றாரு, இவன் தான் எலியானார். ஆனா இவன் சொல்றான், நான் எலியா இல்லைங்கிறான். எங்க போறான் பாருங்க, அவன் இயேசுவே சொல்றான் இவன் தான் எலியாங்கிறாரு, ஆனா இவன் சொல்றான் நான் எலியா கிடையாதுங்கிறான். இந்த எலியா கான்செப்ட்ல குழம்பிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் ஒரு எலியா இருந்தார், தீர்க்கதரிசி. அந்த எலியா இவர் கிடையாது, சொன்னதில் கவனிக்கணும். எப்படின்னா, அந்த எலியா அக்னி ரதத்திலே அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார், மேல போயிட்டார். அந்த எலியா கிடையாது. அந்த எலியா வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது 11 அதிகாரத்தில் 2 பேர் வெளிப்படுவார், அதுல ஒருத்தர் வரப்போறது அந்த எலியா, லிட்டல வரப்போறது அந்த எலியா தான் அது. ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து எலியா என்று சொல்வதை நீங்க மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா, கடைசி 2 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக நான் எலியா தீர்க்கதரிசியை நான் மீண்டும் நான் அனுப்புவேங்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி நான் மறுபடியும் அனுப்புவேன். அப்ப அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவனாய் வருவான். அப்படின்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் அனுப்புவேன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசி எலியா இருந்தானே அதே அனாயிக்கைகள் இருப்பான், அதே ஆவியும் அதே பலன் உள்ளவனாய் இருப்பான் அப்படின்னாரு. அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் எலியா கிடையாது. எலியாவுக்குள்ள என்ன அனாயிட்டி இருந்துச்சோ, என்ன பவர் இருந்துச்சோ, அதே பவர் அனாயிட்டிகள் அவன் இருப்பான் அப்படின்னு இயேசு சொன்னார். அதனாலதான் எலியாவான் கேட்ட உடனே இயேசு சொன்னார், அந்த மல்கியா தீர்க்கதரிசன சொல்லப்பட்ட எலியா இவன் தாங்கிறாரு. புரியுதா? இயேசு கிறிஸ்து இவன் எலியான்னு சொன்னது அந்த எலியா கிடையாது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வரப்போகிற எலியா இவன் தான் வரும், எலியா கடைசி நாட்களில் வரும்போது எலியாவை அனுப்பி சொன்னது அந்த எலியா இவன்கிறார். அப்ப கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட எலியா இவன் தான். ஆனா இவன் சொல்றான் எலியா அல்ல அப்படின்னா, தீர்க்கத அர்த்தத்தை கேட்கிறாங்க பாருங்க. இன்னும் அவர்களை நோக்கி, நீர் யார்? என்னை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் சொல்லும்படி, அது 21வது வசனத்திலே, நீர் எலியா என்றார்கள். எலியாவா என்றால் அதற்கு நான் அல்ல, நீர் தீர்க்கதரிசியானவரான்னு கேட்டாங்க. மத்தேயு 11:9 வாசிங்க.
அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்?
எதை பார்க்க போனீர்கள்?
தீர்க்கதரிசியையோ?
தீர்க்கதரிசியையோ?
ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும்.
ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும்.
மேன்மை உள்ளவனையே என்று?
மேன்மை உள்ளவனையே என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்களுக்கு சொல்லுகிறேன். இவனை பார்த்து கேட்கறாங்க, நீ தீர்க்கதரிசியான்றாங்க. நான் தீர்க்கதரிசி இல்லைங்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவன் தீர்க்கதரிசி இல்ல, அதை விட மேலான ஆள் அப்படின்ட்டாரு. எலியாவா இல்ல, அதை விட மேலான அனைத்தையும் உள்ளவன் வேணும். தீர்க்கதரிசியா இல்ல, அதை விட மேலான அனைத்தையும் உள்ளவன். இவன் அவ்வளவு பெரியவன், கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் அவன் இல்லைன்றான். எலியா இல்ல, நான் தீர்க்கதரிசி அல்ல. திரும்பி பாருங்க, அடுத்து சொல்றான் பாருங்க, 22வது வசனத்திலிருந்து, பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படி உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர்? அதற்கு அவன், கத்தருக்கு வழியை ஆய் சபை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, கர்த்தருக்கு வழி ஆயத்த பண்ணுங்கள்னு. அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் அதுதான் நான் என்றான். தன்னை யாருன்னு அட்ரஸ் பண்ணுங்க. அதுல கூட தன்னை அவர்கள் உயர்த்தி விட போகிறார்கள் என்று சொல்லி பயந்து போய், தன்னை பத்தி பைபிள் எழுதியிருக்குன்னு சொல்றதுனால உயர்த்திடுவாங்கன்னு பயந்து போய், அடுத்து அவன் தக்குன்னு ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கிறான் பாருங்க. 26வது வசனத்தில், யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, பாத்திரன் அல்ல என்றார். தான் தான் ஏசாய தீர்க்கதரிசி குறிக்கப்பட்டவன் சொன்னதுனால தன்னை ஒரு பெருசா நினைச்சிட போறாங்கன்னு அடுத்து சொல்றான். அதை டக்குனு அடிக்கிறான். நான் ஞானஸ்தானம் கொடுக்கறத பாக்குறீங்க, ஆனா எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றாரு. அவர் எனக்கு பின்னால வர்றதுனால அவர் பின்னானவர் கிடையாது, என்னை விட மேலானவர். அவருடைய செருப்பை அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி முடிச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை சொல்லும் பொழுது பாருங்க, மத்தேயு 11:11, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இவரை ஹையஸ்ட் லெவல்ல கத்தர் உயர்த்துறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்துறானோ, இயேசு கிறிஸ்து அவனை அவ்வளவுக்கு அவ்வளவு தூக்கு தூக்குன்னு தூக்குனார். இதுதான் மேன்மை. நம்மளை தாழ்த்த தாழ்த்த இயேசு நம்மளை தூக்கோ தூக்கோன்னு தூக்குவார். ஆமென். நம்மளை தாழ்த்த தாழ்த்த இயேசு நம்மளை தூக்குவார். அவர் தான் நம்மளை தூக்கணும். நம்மளே நம்மளை தூக்கிக்க கூடாது, அவரு நம்மளை தூக்கணும். ஆமேன். அவரு நம்மளை தூக்கணும், அவர் நம்மளை சாட்சி கொடுக்கணும், அவர் நம்மளை மேன்மைப்படுத்தணும், அவர் நம்மை உயர்த்தணும். அதைத்தான் இங்க சொல்ற, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த மூன்று சம்பவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக ஞானத்தை பெற்றான். ஆனால் அவன் அதை மறைத்து பரலோகத்தின் தேவன் அதை வெளிப்படுத்த சித்தமானதுனால்தான் எனக்கு வெளிப்பட்டதுன்னு சொன்னான். பேதுருவும் யோவானும் பக்தி உள்ளவர்கள், அவ்வளவு தூரம் ஜபிக்கிறவர்களா இருந்தாங்க, அற்புதம் நடந்துச்சு. ஆனாலும் சொன்னாங்க, இது சுயசக்தியும் அல்ல, சுயபக்தியும் அல்ல, இது பிதாவுக்கும் குமாரனுக்குரிய காரியம் என்று போயிட்டாங்க. இங்க யோவான் சொல்றான், நான் எலியா இல்லைங்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, இவன் தான் எலியாங்கிறாரு. நான் தீர்க்கதரிசி இல்லைங்கிறான் இவன். அவர் சொல்றாரு, இவன் தீர்க்கதரிசியோட பெரிய ஆளுங்கிறாரு. எப்படி போது பாருங்க. கடைசியில் இவன் சொல்றான், நான் மனநேரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் அவருடைய செருப்பாவுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைங்கிறான். அவர் சொல்றாரு, ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்கள் இவனை விட பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. கத்தர் எப்படி உயர்த்தறாரு பாருங்க. இல்ல, அப்போ இந்த மூன்று பேரையுமே நீங்க கவனிச்சீங்கன்னா, தங்களை தாழ்த்தி கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்கள், அதுதான் நமக்கு நிலைச்சிருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்தினாதான் அது நிலைச்சிருக்கும். நம்மளை நம்ம உயர்த்தும் பொழுது அது என்ன செய்யாது, என்னைக்குமே நிலைக்காது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே உயர்த்த நினைச்சான்னா அந்த நேரத்தில் நினைக்கும், அப்புறம் சீக்கிரம் போயிடும். ஆனா கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தினார்னா அவன் உயர்ந்துகிட்டே இருப்பான், அது நிலைச்சிருக்கும், அதுதான் மகிமையா இருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கான வழியை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு காரணம் கர்த்தர்னு சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய என்ன சொல்றது, அதனால நீங்க எடுத்த பிரயாசத்தையோ, நீங்க உங்களுடைய நீங்க டெடிகேட் பண்ணினதையோ, உங்களுடைய முயற்சிகளையோ போக்கஸ் பண்ணி காட்டாம இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தன்னை மகிமைப்படுத்துகிற நம்மை அவர் கண்டிப்பாக கனப்படுத்தி காட்டுவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்க. ஸ்தோத்திரம். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் சொன்னார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், இந்த மூன்று பேரை இன்னைக்கு பைபிள்ல பார்த்தோம். தங்களை தாழ்த்தி உயர்த்தப்பட்டவர்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் கொடுக்கும் பானத்தினாலும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார்கள். அதனாலே கர்த்தர் தானியேலுக்கு சகல சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வியாக்கியானம் பண்ணுவதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய அர்ப்பணிப்பு, தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அதனாலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உயர்வு. ஆனா அதை அவன் போக்கஸ் பண்ணி சொல்லவே இல்லை. ராஜாவுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்த சித்தமானதுனாலதான் எனக்கு வெளிப்படுத்தலாம்னு சொல்லி முடிச்சுட்டான். பேதுருவும் யோவானும் வெளியரங்கமான அற்புதத்தை செஞ்சாங்க. அவர்கள் ஜெப அபிஷேகத்துல நிறைஞ்சிருந்தாங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர்களுக்குள்ள இந்த கிரியைகளை நடப்பித்தது. அவர்கள் பக்தியுள்ளவர்கள். மதியானம் 3 மணிக்கும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஓடினதான பக்தி உள்ளவர்கள். ஆனால் அவன் சொல்றான், என் சுய சக்தியும் அல்ல, என் சுய பக்தியும் அல்ல, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்றான். 3வது யோவான் ஸ்நானகன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியை விட மேலானவன். அவன் சொல்றான், நான் தீர்க்கதரிசி அல்லங்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனுமே இல்லைன்னாரு. ஆனால் இவன் சொல்றான், அவருடைய பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைங்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றான், இவன் தான் எலியாங்கிறாரு. ஆனா அவன் சொல்றான், நான் எலியா இல்லைங்கிறான். அவன் தன்னை தாழ்த்தினான், தாழ்த்தினான், தாழ்த்தினான். அவன் கர்த்தரால் மகிமையாய் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால் உங்களுடைய உழைப்பு இருக்குது, உங்களுடைய ஜெபம் இருக்குது, உங்களுடைய முயற்சி இருக்குது. ஆனா எல்லாத்துக்கு மேல தேவ கிருபை இருக்குது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. உங்கள் உழைப்பையும் உங்கள் முயற்சியையும் உங்களுடைய பிரயாசத்தையும் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு மேல தேவ கிருபைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதை நம்ம சொல்ல தவறியோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படி பேசணும், எப்படி நம்மை மறைத்து தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு காமிச்சார். இதுதான் தன்னை தாழ்த்தி உயர்த்தப்படுகிற அனுபவம். நம்மை தாழ்த்தி எல்லாத்துக்கும் கர்த்தர் கையை காட்டுங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிளஸ்ஸிங்கும் யாராவது ஆச்சரியப்பட்டு கேட்டாங்கன்னா கர்த்தர் கையை காட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா கர்த்தர் கையை காட்டுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா கர்த்தர் கையை காட்டுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்து யாராவது உங்களை கேட்டாங்கன்னா கர்த்தர் கையை காட்டுங்க. கத்தரையே கையை காட்டுங்க. அவருதான், அவருதான் காரணம். அவருதான் செஞ்சார். அவருதான் காரணம். அவரையே கையை காட்டுங்க. அவர் உங்களை தொடர்ந்து உயர்த்துவார், தொடர்ந்து மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமிழைகள் அருமையான பிதாவே, தேவரே, இன்றைக்கும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு வேதத்திலிருந்து எங்களுக்கு நீங்க காண்பித்த நல்ல அடையாளத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை வேதத்தில் வச்சிருக்கிறீங்க. ஆகினால்தான் சாட்சி ஆகமத்தை தியானிக்க வேண்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கை எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்களும் இப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வழிவிலகி போகாதபடி இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ நபர்களை நாங்கள் ஆண்டவரே முன்மாதிரியாக எடுத்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேதத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எங்களுக்கு முன்மாதிரியாய் பார்த்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க, நீங்க மாத்திர உயர்ந்திருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோமான் ஸ்தானம் சொன்னது போல எங்க வாழ்க்கையில நீங்க பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். அப்பா, துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.